بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. من همزه ونفخه ونفثه. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، فإني أوصيكم نفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما تنفقون من خير يوفى إليكم وأنتم لا تظلمون. وقال أيضا، سنستدرجهم من حيث لا يعلمون وأملي لهم إن كيدي متين. صدق الله العلي العظيم. புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தார் ஆலம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிகள் தாபிகள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளில் இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளில் இருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், இன்றைய காலத்தில் அதிகமான இடங்களில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அனைத்து அநியாயங்களையும் அல்லாஹு தஆலா ஒருவர் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளுக்கு நாள் முஸ்லிம்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் அழிவுகளும் வருவதை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அதை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். அதிகமானவர்கள் இதில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவைகளுடைய அனைத்து செய்திகளையும் நாளுக்கு நாள் நானும் நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த அநியாயத்துக்குரிய முடிவை அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களுக்கு வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் உலகத்தில் அநியாயக்காரர்களாக இருந்தார்களோ அதற்குரிய தண்டனை என்னவென்பதை அல்லாஹ் நாளை மறுமையில் வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்களோ மவ்லூம்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு என்ன வெகுமதிகள் என்ன நன்மைகள் கொடுப்பதையும் அல்லாஹ் நாளை மறுமையில் வைத்திருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் நாம் அநியாயக்காரர்களாக மாறக்கூடாது. அநியாயம் செய்யப்பட்டவர்களுடன் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதை மறந்துவிடவும் கூடாது. இந்த அடிப்படையில் நாளுக்கு நாள் நாம் கேள்விப்படக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான், இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பர்மாவுடைய அந்த ரோஹிங்கிய முஸ்லீம்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம். பல லட்சக்கணக்கான மக்கள் நாளுக்கு நாள் கொல்லப்படுகிறார்கள். இதே போன்று அங்கு பெரும் பெரும் அட்டகாசங்களும் அநியாயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 வருடங்களுக்கு உள்ளால் பல லட்சக்கணக்கான பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய அந்த வேதனையில் துன்பத்தில் சிக்கியவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை நானும் நீங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எங்களுக்கு அதிகமான குளிர்காலங்களில் அந்த குளிரில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு கூட நமக்கு சரியான ஆடை கிடையாது. அந்த குளிரில் இருந்து தப்புவதற்காக வேண்டி நாம் எம்முடைய உடல்களை அப்படியே பூமியில் நாம் ஒட்டி வைத்து நாம் உறங்குகின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த நாடு எப்படி இருந்தது? இந்த நாட்டுக்கு இஸ்லாம் 1824 இஸ்லாம் அங்கு போய் சேர்ந்தது, பரவியது. கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று எப்படி நிலைமையாக இருக்கின்றது? 1996 அங்கு ஏற்பட்ட அந்த இனப்பிரச்சினையின் காரணமாக
கிட்டத்தட்ட 56 மஸ்ஜிதுக்கு மேலால் அவர்கள் இரவோடிரவு தீயை வைத்து அத்துணை மஸ்ஜிதுகளையும் நாசமாக்கினார்கள், எரித்தார்கள். நமக்கு கவலை வரும், நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். கண்ணியமானவர்களே, இவை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சனஸ்தத்ருஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன் வஉம்லிலஹும் இன்ன கைதி மதீன். அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான். அது யாராயிருந்தாலும் சரி, முஸ்லீமா இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ, அநியாயம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான், அவகாசம் கொடுப்பான். அப்பொழுது அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் அவனுடைய பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே இரவில் மாத்திரம் 14 சிறிய சிறிய கிராமங்களுக்கு தீயை வைத்து அழித்தார்கள், தீயை வைத்து அழித்தார்கள். இன்று அவ்வளவு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் அந்த மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அதிகமான இடங்களில் முஸ்லீம்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஆனால் சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்கள். அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாலாக்குகிறார்கள். ஆனால் துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நாட்டில் சிரமத்துடன் இருக்கிறார்கள். சிரமத்துடன் இருப்பது மாத்திரமல்லாமல் அந்த ஊரையே விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். யுஎன்ஏ உடைய அதாவது புதிய ஆராய்ச்சியின்படி 80,000 சிறுவர்கள் அவர்களுக்கு நாளாந்த உணவு இல்லாமல் வாழ்கிறார்கள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்தில் கடைசியாக நடைபெற்ற இந்த அநியாயத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 1000 அதிகமான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் யோசிக்கலாம், அல்லாஹ் ஏன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் ஏன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான்? கண்ணியமானவர்களே, நம்முடைய கவலை அது சரியானதுதான். என்றாலும் படைத்த ரப்பு இவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான், இவர்களுடைய ஈமானை சோதிக்கின்றான். அங்கு ஒரு புறம் ஒரு வகையான சோதனை, அதை பார்த்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இன்னொரு வகையான சோதனை. கண்ணியமானவர்களே, இந்த அநியாயம், இந்த அத்தூழியம், இந்த கொலை, இந்த அடக்குமுறை அன்று இன்று தோன்றியது அல்ல. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் அநியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 குழந்தைகள், ஒன்று காபில், அடுத்தது ஹாபில், நீண்ட சரித்திரம். கண்ணியமானவர்களே, காபில் ஹாபிலை கொலை செய்தார், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்த வரலாறை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அன்று ஆரம்பித்த அந்த கொலை இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹஜரத் மூசா அவருடைய காலத்தில் இருந்த அரசன் ஃபிரௌன், ஹஜரத் மூசா இந்த உலகத்துக்கு பிறக்கவே கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வரவே கூடாது என்பதற்கான பல லட்சோபலட்ச குழந்தைகளை கொன்று குவித்த மிகப்பெரிய அட்டகாசம் புரிந்த அரசன் ஃபிரௌன். கண்ணியமானவர்களே, எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அந்த காலத்தில்! பனி இஸ்ரேலுடைய 10 பாலகர் குழந்தைகள், பிறக்கக்கூடிய அத்துணை ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். தாய்மார்கள் எல்லாம் ஓடி ஓடி ஒழிப்பார்கள். இதே நிலைமை தான் இன்று நடைபெறுகிறது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஹஜரத் ஹம்சாவை உஹதுடைய மைதானத்தில் வைத்து கொலை செய்தார்கள். ரபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் சின்ன பின்னமாக்கப்பட்டது உடல். அதே போன்று முஸ்ஹாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவருடைய மிக நெருங்கிய சஹாபியாக இருந்தார். அந்த சஹாபியுடைய வலது கை, இடது கை, அதே போன்று தலை வெட்டப்பட்டு 3 பகுதிகளும் வேறு வேறாக ஆக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அட்டூழியமும் கொலைகளும் இந்த அனாச்சாரங்களும் இன்று நேற்று அல்ல, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கண்ணியமானவர்களே, அடுத்த மாதம் வருகிறது முஹர்ரமுடைய மாதம், இந்த மாதத்தில் எத்தனையோ மனிதர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறை பற்றி படிப்பார்கள், ஹஜ்ரத் ஹுசைன் ஆலே ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளைகளில் மிகவும் இரக்கத்துக்குரிய ஒரு குழந்தையாக இருந்தவர் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபி அவர்களுடைய பேர பிள்ளை, அதாவது என்னுடைய மகள் பாத்திமா என்னுடைய ஈரக் கொழுந்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஈரக் கொழுந்து தான் அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தை இரண்டு குழந்தை, ஒன்று ஹசன், ஹஜரத் ஹுசைன். ஹஜரத் ஹசனுக்கு அநியாயம் செய்யப்பட்டது எப்படி? நஞ்சூட்டப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஹஜரத் ஹுசைனுடைய வரலாறை பாருங்கள். கண்ணியமானவர்களே, ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனாவில் இருக்கும் பொழுது ஈராக்கை சேர்ந்தவர்கள், ஈராக் வாசிகள் சொல்லுகிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் மதீனாவை விட்டுவிட்டு நீங்கள் ஈராக்குக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஏன்? ஈராக்கில் நாம் உங்களுக்கு நாம் நல்ல பாதுகாப்பு வழங்குகின்றோம். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹுசைன் அவர்களே நீங்கள் செல்ல வேண்டாம், உங்களுடைய தந்தைக்கும் இப்படித்தான் அவர்கள் அழைத்து மோசடி செய்து உங்களுடைய தந்தையுடைய கழுத்தை வெட்டினார்கள், ஹஜ்ரத் அலியை கொலை செய்தார்கள். எனவே நீங்கள் அந்த இடத்துக்கு செல்லாதீர்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை நம்பினார்கள், இதை நம்பினார்கள். நம்பி ஹஜ்ரத் ஹுசைன் மாத்திரம் செல்லவில்லை, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் செல்லவில்லை, முழு குடும்பத்தையும் எடுத்துக் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது சில சஹாபாக்களுக்கு வெறுப்பாக இருந்தது, அவர் மாத்திரம் சென்றால் பரவாயில்லை, இவருடைய அத்துணை மனைவிமார்களையும் குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்களுடைய பேர பிள்ளைகள், நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அத்துணை பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் அனைவர்களையும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே கூட்டு செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, நன்றாக சிந்தியுங்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலிருந்து ஈராக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சஹாபாக்கள் கூட்டம் அவர்களுடன் செல்கிறது. சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்களும் ஈராக்குக்கு வந்து உங்களை விட்டுவிட்டு திரும்பி வருகின்றோம் மதீனாவுக்கு. ஹஜ்ரத் ஹுசைன் ஆம் பட்டார்கள், நீங்களும் எங்களுடன் வாருங்கள். கண்ணியமானவர்களே, இந்த கொலை, இந்த குற்றம், இந்த அநியாயம் எப்படி நடக்கின்றது என்பதை பாருங்கள். நபி அவருடைய சஹாபாக்களை கூட, நபி அவருடைய குடும்பத்தை கூட இந்த அநியாயக்காரர்கள் விட்டுவிடவில்லை. அநியாயம் உலகத்தில் நிலைத்துக் கொண்டே இருக்கும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான், நாளை மறுமையில் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக வழங்குவான். உலகத்தில் தண்டனை கொடுத்ததன் மூலமாக அது போதாது. சில பேர் சில அநியாயக்காரர்கள் தண்டனை கொடுப்பார்கள், ஆனால் அந்த தண்டனை மூக்கில் முக்கிற கொசுவை போன்று அவர்களுக்கு இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. ஹஜ்ரத் ஹுசைன் அப்படியே செல்கிறார்கள் தன்னுடைய குடும்பம் கோத்திரத்துடன் சேர்ந்து. இப்பொழுது தஜ்லாவுடைய நதிக்கு அருகாமையில் வந்த பொழுது ஒரு கூட்டத்தினர் அப்படியே ஹஜ்ரத் ஹுசைனுடைய குடும்பத்தை அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள். சொல்லுகிறார்கள், நாங்கள் ஹுசைனை கொலை செய்ய வேண்டும். எப்படி கொலை செய்ய வேண்டும்? கொலை செய்து அவருடைய தலையை எடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களின் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏமாந்து விட்டார்கள், ஏமாந்து விட்டார்கள், அநியாயத்துக்குள் மாட்டி விட்டார்கள். மிகப்பெரிய மகளுமாக அநியாயம் செய்யப்பட்டவராக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாட்டி விட்டார்களே என்பதாக சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். கண்ணியமானவர்களை, நாங்கள் சொல்கின்றோமே கர்பலா, அந்த கர்பலா என்ன, சோதனைக்குரிய பூமியாக அந்த இடம் இருந்தது. அந்த இடத்தில் வைத்துத்தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நாள் மாத்திரம் நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 40 பெண்கள் விதவைகளாக ஆக்கப்பட்டார்கள். ஒரே நாளில் மாத்திரம் 40 பெண்கள் விதவைகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள், எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அன்றைய நாள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை, பத்திலம் குழந்தையையும் ஒரு மூதேவி அம்பினால் எய்து அந்த குழந்தையோட உடம்பை ரெண்டாக பிளந்து அந்த குழந்தை அப்படியே சங்கீதாகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய கையினால் எடுத்து அதை அடக்கம் செய்து பிறகு தன்னுடைய கவசத்தை அணிந்து கொண்டு சென்றார்கள். சொன்னார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பின்வாங்கி செல்லக்கூடிய சமுதாயமாக இந்த உலகத்தில் வளர்க்கப்படவில்லை, நபி அவருடைய தர்பியத் அப்படித்தான் இருந்தது என்பதாக கவசத்தை அணிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹுசைன், உங்களை கொலை செய்வதற்கு எங்களுடைய மனம் நாடுகிறது, தலையை வேறாக உடலை வேறாக பிரிப்பதற்கு நாங்கள் துணிகின்றோம் ஹுசைன். எனவே எங்களுடன் போட்டி போட முடியாது என்பதாக அந்த ஈராக்கை சேர்ந்த சில துப்பிரயோகமும் அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் முன்வந்தார்கள். சில பேர் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய முன் வருவார்கள். வந்து அவருடைய முகத்தை பார்த்தவுடன் கொலை செய்யாமல் அப்படியே விட்டு விட்டு திரும்பி விடுவார்கள். ஏன் இது மாதிரி பல பேர் வந்தார்கள், யாருமே ஹஜ்ரத் ஹுசைனை கொலை செய்யவில்லை. ஏன் ஹஜ்ரத் ஹுசைன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை போன்று அவர்களுடைய தோற்றத்தை போன்று இருந்தது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முகம். யாரும் நபி அவர்களை கொல்வதற்கு முன்வர மாட்டார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய முன் வரும் பொழுது நபி அவர்களுடைய தோற்றம் அப்படியே அவர்களுக்கு ஞாபகம் வரும், உடனே திரும்பி விடுவார்கள். இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு கொடும் பால் சிமர் என்று சொல்லக்கூடியவன் அப்படியே ஹஜ்ரத் ஹுசைனுடைய கழுத்தை வெட்டினான், கழுத்தை வெட்டினான். அன்புக்குரிய கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று நிதானமாக சிந்தியுங்கள். எப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குரிய காலமாக இருந்தது, எவ்வளவு பெரிய அநியாயங்களை ஆலே ரசூலுடைய குடும்பம் சந்தித்தார்கள். அந்த நாள் இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களும் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 60-70 மேற்பட்ட பெண்கள் அப்படியே கட்டி இழுத்து கொண்டு வரப்பட்டார்கள், கட்டி இழுத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஹுசைனுடைய உடலை வேறாக தலையை வேறாக வெட்டி எடுத்தார்கள். வெட்டி எடுத்து தலையை ஒரு பிளேட்டில் வைத்து எதீதிடம் அனுப்பினார்கள், எதீதிடம் அனுப்பினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்துணை அநியாயம் அவர்களுக்கு நிகழ்ந்தும் அல்லாஹ் எந்த ஒரு தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஏன், இந்த உலகத்தை வாழ்க்கை உலக வாழ்க்கையை விட ஆகரத்துடைய வாழ்க்கை சிறந்தது. நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நாம் ஒவ்வொரு நாள் போதும் சூரத்து துஹா இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை உங்களுக்கு மேலானது. நீங்கள் தண்டனையை அனுபவிக்கின்றீர்களா, அநியாயம் செய்யப்படுகிறீர்களா, கொல்லப்படுகிறீர்களா, உங்களுக்கு ஏதாவது துன்பம் நிகழ்கிறதா, வலல் ஆஹிரத்து கைருல்ல கமினல் ஊலா, இந்த வாழ்க்கையை விட உங்களுக்கு ஆஹிரத்துடைய வாழ்க்கை சிறந்தது. சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான், அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, இதுதான் இன்றைய நாளில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அநியாயங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த ரோஹிங்கிய அகற்கான இருக்கக்கூடிய முஸ்லீம்கள். அவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுடன் போய் போரிட முடியுமா, போரிட முடியாது. அவர்களுக்கு ஏதாவது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சென்று அவர்களை தடுக்கலுமா, தடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு வெப்பன் தான் அல்லாஹ் துஆவை வைத்திருக்கின்றான். அவர்களுக்காக வேண்டி கையேந்தி துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, வெறும் பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது. இன்று அதிகமானவர்கள் அதை FB-யில் ஷேர் பண்ணுகிறார்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார்கள், வைபரில் அனுப்புகிறார்கள், பேஸ்புக்கில் போடுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எத்துணை மனிதர்கள் அவர்களில் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்டவர்கள் இருக்கிறார்கள், துஆ கேட்டவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு முக்மின் இன்னொரு முக்மினுக்கு ஏதாவது கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை அநியாயத்தை கண்டால் இவருடைய உள்ளம் நடுங்க வேண்டும், வருந்த வேண்டும். அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய உள்ளமாக மாற வேண்டும். நம்முடைய கல்வுகள் அப்படிப்பட்ட கல்வுகளாக தான் நம்முடைய உள்ளங்களை மாற்றி அருள்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையான கடமை தான் துஆ. இந்த துஆக்களில் நாம் அவர்களை பங்குதாரிகளாக ஆக்க வேண்டும், பங்குதாரிகளாக ஆக்க வேண்டும். அவர்களுக்கு கையேந்தி துஆ செய்ய வேண்டும். 5 தொழுகையிலே அல்லாஹ் தந்திருக்கின்றான், தொழுகைக்கு பிறகு துஆ கேளுங்கள். அதே போல சுண்ணத்தான நேரங்களில் துஆ கேளுங்கள் தொழுகைக்கு பிறகு. கண்ணியமானவர்களே, துஆ கேட்கக்கூடிய இந்த துஆவை தவிர உலகத்தில் வேற ஒரு ஆயுதம் இல்லை முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம்கள் சுமக்கக்கூடிய ஆயுதங்களில் மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அனைத்து உடம்புக்கு எப்படி தலை அவசியமாக இருக்கின்றதோ உங்களுடைய எல்லா இபாதத்துகளையும் முதன்மையானது துஆ. துஆ கேட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, நாளுக்கு நாள் அவர்களுடைய அவர்கள் அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள். தக்தீரில் உள்ளபடி நடக்கின்றது, ஏதோ அனுபவிக்கிறார்கள். ஆனால் நாம் அவைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. இன்று அவர்களுக்கு என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை நாளை மறுநாள் யாருக்கோ தெரியாது. இதன் அடிப்படையில் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே, இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய பங்களாதேஷுடைய அந்த சொசைட்டி, அவர்களுடைய அந்த கம்யூனிட்டி அண்மை காலமாக சென்ற வாரம் நினைக்கின்றேன் இங்கு இருக்கக்கூடிய சில மசீதிகளில் கலெக்ஷன் பண்ணினார்கள். அந்த மியன்மார் அந்த ரோஹிங்கிய அந்த முஸ்லீம்களுக்காக வேண்டி ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்கள் பல இடங்களில் அவர்கள் வசூல் செய்தார்கள். வசூல் செய்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400,000 மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். இல்லோ எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. அன்றாட தேவை, உணவுடைய தேவை, உடையுடைய தேவை, இருப்பிடத்தினுடைய தேவை, இவைகளை அதாவது இவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவைகளுக்கு அவைகளை அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இதே போன்று இன்றைய நாளும் இந்த நாள் இந்த ரோஹிங்கியா இந்த முஸ்லீம்களுக்காக வேண்டி நம்முடைய மஸ்ஜிதிலும் வசூல் செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, எங்களால் ஏந்த பகுதிகள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. துவா செய்ய முடியும், அவர்களுடைய தேவைகளை, சிறிய சிறிய தேவைகளை, சாப்பாட்டினுடைய தேவை, உடையுடைய தேவை, இவைகளை நிறைவேற்றுவதற்கு எம்மால் முடிந்த உதவிகளையும் உபகாரங்களையும் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, சதக்கா அச்சதக்கத்து சுத்துகிய கலவர் ரப், ரப்புடைய கோபத்தை அப்படியே அடக்கும். சதக்கா அடக்கும், இல்லாமலாக்கும். அப்படியே இந்த சதக்காவின் மூலமாக வரக்கூடிய கெட்ட மௌத்தை அல்லாஹ் தடுத்து விடுவான். அந்த சதக்கா இவருக்கு உலகத்தில் பிரயோஜனம் கொடுக்கும். நாளை மறுமையிலும் ரஹ்மான் கொடுக்கக்கூடிய அந்த அரசுடைய நிழலில் இந்த சதக்கா கொடுத்தவர் இருப்பார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டத்தில் கஷ்டத்தில் யார் இருக்கிறார்களோ, அநியாயம் செய்யப்பட்டு யார் இருக்கிறார்களோ, துன்பத்தில் துயரத்தில் யார் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்தால் ஒரு நாள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எமக்கும் கஷ்டம் துன்பம் வரும், எங்களுக்கும் கவலைகள் துக்கங்கள் வரும். அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய, அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய, அந்த கவலைகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் உருவாக்குவார். ஏன் அன்று நாம் செய்த உபகாரம், நாம் செய்த தர்மம், நாம் செய்த உதவி நாளை மறுமையில் அல்லது நமக்கு இந்த உலகத்தில் ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் வந்தால் அதை துடைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் அவர்களுடைய கவலைகளில் துக்கங்களில் பங்கு கொண்டு இன்றைய நாள் என்னுடைய பணத்திலிருந்து ஏதோ ஒரு பகுதி என்னால் முடியுமான அளவு அவர்களுக்காக வேண்டி தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையில் வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் சந்தோஷமான வாழ்க்கையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.